நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
பொருளாதார ரீதியிலான பல்வேறு பிரச்சனைகளுக்கு கடந்த காலங்களில் முகம் கொடுத்து வந்த இலங்கை இன்று பொருளாதார ரீதியிலான பிரச்சனைகளோடு அரசியல் ரீதியிலான பல்வேறு பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்து கொண்டுள்ள மிக கடுமையான நெருக்கடியான நிலையை எதிர்கொண்டுள்ளது. தலைநகர் கொழும்பில் காலிமுகத்திடல் உள்ளிட்ட சில இடங்களில் பொருளாதார ரீதியிலான பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வந்த மக்கள் அதிபர் மற்றும் பிரதமர் உள்ளிட்ட அனைவரும் பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்து சுமார் ஒரு மாத காலமாக அமைதி போராட்டங்களை நடாத்தி வந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை அரச ஆதரவு குழுக்கள் என நம்பப்படுவோர் அந்த போராட்டக்காரர்கள் மீது வன்முறையை செலுத்திய நிலையில் கடந்த திங்கட்கிழமை தொடக்கம் நாடளாவிய ரீதியில் வன்முறைகள் வெடித்துள்ளன. இவ்வாறானதோர் நிலையில் அன்றைய தினமே பிரதமர் பதவியிலிருந்து தாம் விலகுவதாக மஹிந்த ராஜபக்ச அறிவித்திருந்தார். தற்போது அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் வன்முறை களமாக மாறியுள்ளது. இது தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் ஊடகம் ஒன்றுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டிருந்தார்.
மஹிந்த ராஜபக்ச தனது அதிகாரபூர்வமான பிரதமர் வாசஸ்தலத்துக்கு நாடு முழுக்க இருந்து தனது ஆதரவாளர்களை வரவழைத்தார். காலையிலிருந்து பேசி உரையாடி கலந்துரையாடி விட்டு மஹிந்தவை விலக வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவர்கள் கூச்ச போட்டுக் கொண்டிருந்தார். பிறகு அங்கே இருந்தவர்கள் அவர் மஹிந்தவின் ஆதரவாளர்கள் நெருங்கிய அமைச்சர்கள் பலரும் ஏனைய அரசியல்வாதிகளும் சேர்ந்து அவர்களை அங்கிருந்து அழைத்துக் கொண்டு சென்று காலிபுரி சட்டம் சொல்லக்கூடிய பிரதானமான போராட்ட களம் அங்கே சென்று அவர்களெல்லாம் அடித்து வன்முறையை செலுத்தி காட்டுமனாளித்தனமாக அவர்களை அடித்து நொறுக்கி முகாம்கள் எல்லாம் தரைமட்டமாக்கி அவர்களது அந்த போராட்ட சாதனங்களை நொறுக்கிவிட்டார்கள்.
காலிமுகத்திடல் தாக்குதலை தொடர்ந்து நாடு முழுவதிலும் பரவிய வன்முறையில் இதுவரையில் 9 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இதில் 2 காவல்துறையினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் உள்ளடங்குகின்றார்கள். 250 மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளார்கள். முன்னாள் அமைச்சர்கள் ஆளுந்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களது ஆதரவாளர்கள் என பல்வேறு தரப்பினரதும் சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டுள்ளன. 88 வாகனங்கள் நாசமாக்கப்பட்டுள்ளதாகவும் 38 வீடுகள் முற்றாகவும் 100 மேற்பட்ட வீடுகள் பகுதியளவிலும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் வன்முறைகள் தொடர்ந்து கொண்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் பாதுகாப்பு அமைச்சு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதில் பொது சொத்துக்களை சூறையாடுவோர், சேதம் விளைவிப்போர், தனிநபர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துபவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதற்கு முப்படையினருக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. இவ்வாறானதோர் நிலையில் தற்போதுள்ள நிலைமை தொடர்பில் பல்வேறு அரசியல் முக்கியஸ்தர்களும் தமது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஊடகம் ஒன்றுக்கு நேற்று இவ்வாறு கருத்து வெளியிட்டிருந்தார்.
இலங்கை இப்பொழுது ஒரு மிகப்பெரிய இராணுவ ஆட்சியை நோக்கித்தான் நகர்வதாக தற்போதைய சூழல்கள் தென்படுகிறது. தோல்வி மனப்பான்மை அல்லது இந்த மண்ணிலே இருந்து தாங்கள் வெளியேற்றப்படுகிறோம் என்கிற ஈகோ, ஒரு ராஜ பரம்பரையாக தங்களை படமூட்டியவர்கள் நிற்கதியற்று நிற்கிற நிலையிலே இந்த நாட்டில் எதுவும் நடக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் மாறியிருக்கிறது. மிக முக்கியமாக எங்களுடைய கட்சி நிலைப்பாடு என்பது நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் பொறுமை காக்கும்படியும் அவதானமாக இருக்கும்படியும் தான் நாங்கள் இந்த நேரம் சொல்லலாம். இதிலே நாங்கள் மிக நிதானமான ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரம். இந்த நாட்டில் இவ்வளவு தூரம் உருவாகியதற்கு காரணமே அடிப்படை தமிழர்களுடைய பிரச்சனை. மஹிந்த ராஜபக்சவை காரணமாக வைத்துக் கொண்டு பல குழுக்கள் இலங்கையினுடைய பல பாகங்களில் ஆயுதங்களோடு இறங்கியிருக்கிறார்கள்.
இபிஆர்எஃப்இன் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இது தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார்.
உண்மையாகவே இந்த நாட்டுக்குள் இப்பொழுது ஃபோரின் எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வர முடியுமாக இருந்தால் அதற்கு ஒரே ஒரு வழி, புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் 15 லட்சம் பேர் உலகத்தில் இருக்கிறார்கள். இலங்கை நாட்டினுடைய இன்கமிலும் விட அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் என்பது அதிலும் விட பெரிசு. ஆகவே அவர்கள் இங்கு முதலீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குமாக இருந்தால் ஓரளவுக்கு நாங்கள் 4 அடி முன்னெடுத்து வைக்க முடியும். ஆனால் இலங்கை அரசாங்கம் அதற்கான அதிகாரங்களை, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அதிகாரங்களை மாகாணங்களுக்கு கொடுக்கவில்லை. கொழும்பை நம்பி தமிழ் மக்கள் இன்வெஸ்ட் பண்ண மாட்டார்கள். ஒரு இனப்பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு நாட்டில் தமிழ் மக்கள் என்ன நம்பிக்கையில் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருவார்கள் என்பதுதான் உள்ள விஷயம்.
வன்முறைகளுக்கு காரணமாக அமைந்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என நேற்று ஊடகவியலாளர்களிடம் பேசுகையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார்.
இந்த நாட்டில் இந்த நிலைமையை உருவாக்கி, இந்த வன்முறைகளை உருவாக்கி, ஜனநாயகத்துக்கு விரோதமான என் செயல் திட்டங்களை உருவாக்கின மஹிந்த ராஜபக்ச உட்பட்ட அந்த அர்லியகா மந்திரியில இருந்த அமைச்சர்கள் எல்லாரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும்.
இவ்வாறானதோ நிலைமைகளில் இந்த அரசு பதவி விலகும் வரையில் தாம் தொடர் வேலைநிறுத்த போராட்டங்களை மேற்கொள்ளப் போவதாக தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுஜன அமைப்புகளின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இவ்வாறு தெரிவித்தார்.
நாங்கள் தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டம் நடக்குது, அதனால் எல்லோருக்கும் நாங்கள் அழைக்கிறோம், கோட்டாபய ராஜபக்ச அரசு போக வேண்டும், அதோடு ஜனநாயக ரீதியான செயல்பாடுகளுக்கு இடத்தை வந்து கொடுக்க வேண்டும்.
இந்த நிலையில் திங்கட்கிழமை பிற்பகலில் இருந்து நாடு முழுவதிலும் பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் நாளை காலை 7 மணி வரையில் நீடிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு அமைதி போராட்டத்தினை வன்முறைக்களமாக மாற்றியமை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு சட்டமா அதிபர் காவல்துறையினரிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் பார்வைகள் நிகழ்ச்சிக்காக இலங்கையிலிருந்து மதிவாணன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, Google Podcast, Spotify என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.